السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. رب زدني علمًا، رب اشرح لي صدري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. அன்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே، இந்த சிறுவர்களின் பாடங்களை தொகுத்து நடத்துகின்ற வகுப்பாசிரியர்களே، ஆசிரியைகளே، அல்லாஹு தஆலாவிடத்திலே முதலாவதாக நான் வேண்டிக் கொள்கிறேன், துஆ கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் இந்த முயற்சியை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக، ஆமீன். உங்கள் இந்த முயற்சிக்கு பதிலாக இம்மையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா சிறந்த நற்கூலியை தருவானாக، ஆமீன். இதன் மூலமாக உங்கள் துன்யாவுடைய பிரச்சனைகள், குழப்பங்கள், மன உளைச்சல்கள், நோய்கள் போன்ற அனைத்து முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து அருள்வானாக. மறுமையிலே அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இருப்பிடமாக ஆக்கி தருவானாக என்று அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டும் உயர்ந்த பண்புகளை கொண்டும் துஆ கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹ் ஏற்றருள் புரிவானாக، ஆமீன். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே، இந்த ஒரு குறைவான நேரத்திலே மார்க்க கல்வியை முஸ்லிம்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற உங்களோடு கல்வியின் அவசியம், இந்த கல்வி பணியில இருக்கும்போது நாம் பேண வேண்டிய ஒழுக்கம் பண்பாடுகளை பற்றி கொஞ்சம் அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்ததிலிருந்து சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அவை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லாஹ் அப்படி ஆக்கி அருள்வானாக. தபூ தாபீன்களிலே ஒரு பெரிய இமாம் ஒருவர்கள் இருந்தார்கள், பெரிய கல்விமான். அவர்கள் விரும்பியிருந்தால் அப்போதிருந்த அந்த அரசாட்சியிலே ஒரு பெரிய நீதிபதியின் பதவியை அடைந்திருக்கலாம், அல்லது பெரிய ஒரு முஃப்தியுடைய பதவியை அடைந்திருக்கலாம். இப்படி ஒரு உயர்ந்த பதவி அவர்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தும் அவர்கள் அவை அனைத்தையும் விட்டுவிட்டு முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதிலே முஸ்லிம்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய அந்த பணியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். முஸ்லிம்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய பணியை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது அவர்களிடம் கேட்கப்பட்டது, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தும் கூட நீங்கள் இந்த இடத்திலேயே மூமின்களுக்கு முஸ்லிம்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்களே என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன அந்த செய்தியும் அந்த ஹதீஸும் சஹீஹுல் புகாரியிலே குர்ஆனின் சிறப்பு என்ற பாடத்திலே பதியப்பட்டுள்ளது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்று தனது முழு சனதை கூறி அன் உஸ்மான் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. உங்களிலே சிறந்தவர் குர்ஆனை கற்று அந்த குர்ஆனை பிறருக்கு போதித்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை கேட்டதிலிருந்து நான் இந்த இடத்தை விட்டு வெளியேறவில்லை, நான் வேறு எங்கும் செல்லவில்லை என்று அவர்கள் கூறிய விளக்கத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தனது நூலிலே குர்ஆனின் சிறப்பு என்ற பாடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே، குர்ஆனையும் குர்ஆனுடைய கல்வியையும் குர்ஆன் எதை போதிக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நாம் நீங்கள் பயிற்சி கொடுத்த அந்த மழலைகளை அந்த சிறு பிள்ளைகளை சந்தித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையில் அடுத்தடுத்த நிகழ்ச்சி மட்டும் எனக்கு அபூபக்கரோடு இல்லை என்றிருந்தால் அந்த பிள்ளைகளோடு அவர்கள் என்னை விட்டு பிரிகின்ற வரை அவர்களை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனதில்லை. அந்த அளவிற்கு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க ஒழுக்கங்களை, நல்ல ஈமானுடைய செய்திகளை, அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை நீங்கள் அவர்களுக்கு போதித்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சதகா ஜாரியா, தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வருமானம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க ஊர்ல ஒரு பெரிய பில்டிங் கட்டி உங்களுக்கு மாச மாசம் இவ்வளவு வருமானம் வருதுன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ, அதை விட உண்மையான நிரந்தரமான சந்தோஷம் இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு சதகா ஜாரியா. என் கண்ணியத்திற்குரிய ஆசிரியைகளே, இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், வல்பாகியாத்து ஸாலிஹாத்து கைரும் இந்த ரப்பிக்க சவாபா வ கைரும் அமலா, நிரந்தரமாக நன்மைகளை சேர்ப்பிக்கக்கூடிய நல்ல அமல்கள் தான் உங்களுக்கு மிகச் சிறந்தது. அதை தான் நீங்கள் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நற்கூலி அடைவதற்கு அதுதான் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் இறந்து விட்டால் எல்லாம் முடிந்து விடுகிறது, ஆனால் அவன் கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர அதை கொண்டு பலன் பெறும் காலமெல்லாம் அவர்களுடைய அமல்களுடைய நன்மைகள் அதை கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் வந்து சேரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாகிய நீங்கள் அல்லாஹ்விற்கு முதலிலே நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் இந்த பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்தான் என்று நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? அல்லாஹு தஆலா, எத்தனையோ பெண்கள் இங்கே இருக்கிறார்கள், உங்களை விட படித்தவர்கள் இருக்கலாம், உங்களை விட திறமையானவர்களாக இருக்கலாம், ஆனாலும் அவர்களையெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்காமல் இந்த பணிக்காக, இந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் கவனித்து கேளுங்கள். உங்கள் உள்ளத்திலே கவனமாக கேளுங்கள். முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். உங்கள் உள்ளங்களில் ஏதோ அல்லாஹ் ஒரு நன்மையை பார்த்திருக்கிறான், ஏதோ ஒரு இஹ்லாஸை, ஒரு சிதுக் என்ற அந்த உண்மையை, அல்லாஹ்விற்கு மார்க்கத்திற்கு எதுவும் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு துடிப்பை, ஆர்வத்தை அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் பார்த்த காரணத்தால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, முதலிலே நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். நான் சொல்றது கேட்கிறீங்களா? கவனமா கேட்கிறீங்களா? ஓகே. இப்ப நான் சொல்ல போகக்கூடிய அடுத்தடுத்த முக்கியமான விஷயங்களை இன்னும் ரொம்ப கவனமா கேளுங்க, ரொம்ப கவனமா கேளுங்க. நீங்க வீட்டிலிருந்து புறப்படும் போதே, வீட்டிலிருந்து நீங்கள் புறப்படும் போதே முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வே, அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை போதிப்பதற்கு நீ தேர்ந்தெடுத்தாயே என்று அல்லாஹுவை புகழ்ந்த வண்ணமாக வீட்டை விட்டு வெளியேறுங்கள். சொல்வது புரிகிறதா? அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தானே, தௌஃபீக்கை கொடுத்தானே என்று அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி வீட்டிலிருந்து புறப்படுங்கள். இப்படி நன்றி செலுத்துவதால் என்ன நன்மை? லயன் ஷகர்தும் லஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நீங்கள் நன்றி கெட்டவர்களாக மாறிவிட்டால் எனது தண்டனை கடுமையானது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கையும் அல்லாஹ் செய்கிறான். ஆகவே, யா அல்லாஹ், நான் எனது நேரங்கள் வீணாக கழிந்து கொண்டிருந்தன, அல்லது நான் எதுவும் மார்க்க பணி செய்ய முடியவில்லையே என்ற கவலையில் இருந்தேன், எனக்கு இத்தனை பிள்ளைகளை கொடுத்தாயே, அவர்களுக்கு பாடங்கள் கல்வியை உன்னை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு நீ வாய்ப்பை கொடுத்தாயே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவே உனக்குதான் எல்லா புகழும், நீதான் இந்த வாய்ப்பை அளித்தாய், என்னிடமிருந்து இந்த பணியை சரியாக நீ வாங்கிக்கொள், சரியாக இந்த பணியை மன தூய்மையோடு செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடு, எனது பணியிலே ஏற்படக்கூடிய கவனக்குறைவோ அலட்சியமோ அதிலிருந்து நீ என்னை பாதுகாத்துக் கொள்ளல்லா, என் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி சேருவதற்கு வாய்ப்பு கொடு அல்லா, இந்த பிள்ளைகளையெல்லாம் நல்ல சாலிஹான குழந்தைகளாக, உனக்கு பிரியமுள்ள குழந்தைகளாக மாற்று அல்லா என்று நீங்கள் வீட்டிலிருந்து துவா செய்து பள்ளி வரை வாருங்கள். பிறகு பாருங்கள் உங்களுடைய மனது எவ்வளவு நிரம்பமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று. இந்த பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய அத்தனை சிரமங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு மறக்கடித்து விடுவான். இந்த பணியிலே ஏற்படக்கூடிய அத்தனை களைப்பையும் அல்லாஹ் போக்கி விடுவான். இந்த பணியிலே ஏற்படக்கூடிய ஏதாவது கூடுதல் குறைவுடைய சிரமங்கள் இருந்தாலும் அத்தனை சிரமங்களையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை நீங்கள் கேட்கும் போது. அடுத்து என்ன பலன் கிடைக்கும் இந்த துஆவினால்? அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மிக சிறப்பாக இந்த பணியை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவையும் அல்லாஹ் உங்களுக்கு போதிப்பான். எத்தனையோ பேர் குழந்தைகளுக்கு படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி மாச கணக்கில் வருஷ கணக்கில் ட்ரைனிங்ஸ் போய் டிப்ளமா கோர்ஸ் டிகிரி கோர்ஸ் முடிச்சு படிச்சு வர்றவர்கள் எல்லாம் தங்களது பிள்ளைகளுக்கு, அதாவது தங்களுடைய மாணவிகளுக்கு படித்து கொடுக்காத அந்த டெக்னிக்ஸ், அந்த பாயிண்ட்டுகள், அந்த முறைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அவன் புறத்திலிருந்து நேரடியாக கற்றுக் கொடுத்து விடுவான். சகோதரிகளே, இந்த ஒரு இஹ்லாஸும் நன்றி உள்ள தன்மையும் உங்களிடத்தில் இருந்தால் போதும், அல்லாஹு தஆலா உங்களை அவன் வழி நடத்துவான். அல்லாஹ் அவன் உங்களை வழி நடத்துவான். ஆகவே நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தியவர்களாக, துஆ செய்தவர்களாக வாருங்கள். இந்த விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இதை செய்யுங்கள், பிறகு பாருங்கள் உங்களது முயற்சியிலே எப்படிப்பட்ட ஒரு நூர், ஒரு ஒளியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான் என்று நிச்சயமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி துஆ செய்த எல்லோருடைய நல்ல எண்ணங்களையும் அல்லாஹ் ஏற்று சிறப்பித்து தந்திருக்கிறான். இதை ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஹயர், அடுத்து சகோதரிகளே, நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு குடும்பமாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் இவர்களை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் இவர்கள் உங்கள் மாணவ மாணவிகள், உங்கள் பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களோடு படித்துக் கொடுக்கக்கூடிய, இந்த பிள்ளைகளுக்கு கல்வி போதிக்கக்கூடிய சக ஆசிரியர்கள் எல்லாம் உங்கள் சகோதரிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒன்று, மாணவ மாணவிகளை உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள், அவர்களை நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள், அவர்களை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீர்கள். இவன் படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன, கவனிச்சா என்ன, கவனிக்காட்டி என்ன என்று அலட்சியம் செய்ய மாட்டீர்கள். அவர்கள் தவறுகளோ பிழைகளோ குற்றம் குறைகளோ செய்தாலும் அவர்களை கண்டித்து அவர்களை திருத்தி அரவணைக்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள், அவர்களை அதட்டி விரட்ட மாட்டீர்கள். ஆகவே இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்ததற்கு பிறகு, இந்த மழலைகளின் இந்த கல்விக்கூடத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்களை பார்த்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்தோடு, பாவத்தை அறியாத ஒரு கூட்டத்தோடு, எந்த கூட்டத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தங்களை பொழிந்தார்களோ, அந்த பிள்ளைகளை நேசித்தார்களோ, அவர்களோடு அவர்களும் விளையாண்டார்களோ, அந்த பிள்ளைகளோடு அல்லாஹ் உங்களுக்கு நேரம் கழிப்பதற்கு கொடுத்திருக்கிறானே, அவர்களை நீங்கள் உங்களது சொந்த பிள்ளைகளாக பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே அந்த பிள்ளைகளுக்காக துவா கேட்டு வகுப்பை ஆரம்பியுங்கள். யா அல்லாஹ், நான் சொல்லிக் கொடுப்பதை இந்த பிள்ளைகளின் உள்ளத்திலே பதிய வைப்பாயாக, என் மீது இந்த பிள்ளைகளின் பாசத்தையும், இந்த பிள்ளைகளின் உள்ளத்திலே என் மீது பாசத்தையும் ஏற்படுத்து என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து வகுப்பை ஆரம்பியுங்கள். செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? அடுத்து சகோதரிகளே, உங்களோடு இந்த ஒரு சின்ன கல்வி கூடத்திலே இந்த ஒரு பார்ட் டைம் வகுப்புகளிலே, அதாவது தன்னார்வத்தோடு முஸ்லிம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை, ஈமானை போதிக்க வேண்டும் என்று நடத்தப்படுகிற இந்த ஒரு கல்வி கூடத்திலே உங்களோடு பணி செய்யக்கூடிய அத்தனை சகோதரிகளும், அவர்கள் உங்கள் ஊரை சேர்ந்திருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அல்லது அவர்கள் தூரமானவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவர்கள் உங்களுடைய மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவர்களை உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்கவில்லை என்றாலும் சரி, அவர்களெல்லாம் உங்களோடு பிறந்த, உடன் பிறந்த சகோதரிகளை போன்று என்ற மனப்பக்குவத்திற்கு நீங்கள் வாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, மூத்தவங்க தன்னை விட வயதில் மூத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதிகப்படியான இரண்டு ஹக்குகள் இருக்கின்றன. தன்னை விட வயது குறைவானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நம்மீது குறைந்தபட்சம் ஒரு ஹக்காவது இருக்கிறது. இப்படி தன்னோடு பணி செய்கிற, இந்த தன்னார்வத்தோடு வருகிற அத்தனை பேரையும் உங்கள் சகோதரிகளாக நீங்கள் பாருங்கள். நான் கேள்விப்பட்ட வகையிலே, இங்கே மாஷா அல்லாஹ் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை, உங்களுக்கு வேறு எந்த விதமான ஊக்கத்தொகை கொடுப்பதில்லை. அப்படி என்றால் நீங்கள் இங்கு வந்து பணியாற்றுவதெல்லாம் அல்லாஹுக்கே என்று நமக்கு தெரிய வருகிறது. அல்லாஹுத்தால அப்படியே ஆக்கி வைப்பானாக, அந்த எண்ணத்தை உங்களுக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தி தருவானாக. அல்லாஹ்விடத்தில் இஹ்லாஸை அதிகமாக கேளுங்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்களோடு பணி செய்யக்கூடிய அத்தனை உங்களுடைய சம தோழிகளை எல்லாம் நீங்கள் உங்கள் சகோதரிகளாக பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால், அதுவும் ஒரு முஸ்லீமான ஒரு மூமினான அந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு இஸ்லாமிய பண்பாடுகளோடு சகோதரிகளாக பார்ப்பது, அதுதான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். அப்படி என்றால் இன்று இஸ்லாமை பின்பற்றாத காரணத்திலே ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு வீட்டுக்குள்ளேயே எதிரியாகவும் அதாவது பகைமையானவளாகவும் இருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சகோதரிகளாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. ஹைர், அந்த சகோதரத்துவத்தை நீங்கள் பேண வேண்டும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் இதற்கு முன்பும் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இருந்திருப்பீர்கள். இந்த சபையிலிருந்து அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் புதுப்பித்துக் கொள்வீர்களா? ஆமீன். அந்த எண்ணத்தை அல்லாஹ் உங்களுக்கு வளர்த்து கொடுப்பானாக, உறுதிப்படுத்தி கொடுப்பானாக. அந்த எண்ணத்தை அல்லாஹ் உங்களுக்கு தூய்மைப்படுத்தி கொடுப்பானாக. அடுத்து சகோதரிகளே, இந்த சகோதரிகள் இவர்களெல்லாம் மார்க்க பணியாளர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு சேவை செய்வதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். துன்யாவுக்காக வேலை செய்வதாக இருந்தால் வேறு எங்கேயாவது தனது கல்விக்கு பார்ட் டைம் ஜாபை தேடி சென்று துன்யாவை அவர்த்திருக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த கல்வி கூடத்திற்கு வந்து ஃப்ரீயாக சொந்தமாக செலவு செய்து வந்து சிரமப்பட்டு அவர்கள் படித்துக் கொடுப்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்விற்காக வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை ஒருவர் மற்றவர் மீது கொண்டு வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த எண்ணத்தை கொண்டு வருவீங்களா? ஆமீன். அந்த எண்ணத்தை கொண்டு வாருங்கள். முதலிலே சகோதரி என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். பிறகு அவர்கள் அல்லாஹ்விற்காக பணி செய்ய இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். இந்த இரண்டு எண்ணங்கள் உங்களிடத்திலே மிகைத்து விட்டால் ஷைத்தானுடைய அத்தனை ஊசலாட்டங்களையும் காலுக்கு கீழே போட்டு புதைத்து விடுவீர்கள். ஷைத்தான் உங்களிடத்திலே வாலாட்ட முடியாது. ஷைத்தான் திசை தெரியாமல் உங்களை விட்டு சென்று விடுவான். இந்த இரண்டு எண்ணங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், இந்த இரண்டு எண்ணத்திலே நீங்கள் பலவீனப்பட்டு விட்டால் ஷைத்தான் உங்களை கொண்டு விளையாட ஆரம்பித்து விடுவான். எப்படி ஒரு ஃபுட்பால் கிரவுண்டிலே ஒரு பாலை வைத்து பிள்ளைகள் விளையாடும் போது அந்த பால் இங்கும் அங்கும் என்று உதைக்கப்படுகிறதோ, அப்படி ஷைத்தானுடைய உதைப்புக்கு நாம் ஆளாகி விடுவோம். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அருள்வானாக. ஆகவே சகோதரிகளே, இந்த இரண்டு எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன், கவனித்து கேளுங்கள். வபுத்து நஃப்ஸ் என்று சொல்லப்படும், அதாவது தன்னைத்தானே தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. தான் நஃப்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடாமல் தனது நஃப்ஸை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை பாருங்கள். உனது சகோதரனுக்கு, உனது சகோதரிக்கு நல்ல காரணத்தை தேடு என்று சொல்கிறார்கள். நல்ல காரணத்தை தேடு, அவருடைய தப்புக்கு நீ ஒரு நல்ல காரணத்தை தேடு. ஒருவேளை இதனால் செய்திருக்கலாம், வேண்டும் என்று செய்திருக்க மாட்டார், அறியாமல் செய்திருக்கலாம், அல்லது புரியாமல் செய்திருக்கலாம் என்று முடிந்த அளவு நல்ல காரணத்தை தேடு என்று சொல்கிறார்கள். வபுத்து நஃப்ஸ், தனது மனதை கட்டுப்படுத்துவது. இந்த நஃப்ஸ் இருக்கிறதே என் சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபிமார்கள் எல்லாம் இந்த நஃப்ஸுடைய தீமையிலிருந்து பயந்து அழுது கொண்டிருந்தார்கள். நபிமார்கள், சாதாரணமானவர்கள் அல்ல, நபிமார்கள். அப்படி என்றால் சகோதரிகளே, நாம் எவ்வளவு பயப்பட வேண்டும்! இந்த நஃப்ஸு தன்னை தவிர வேறு யாரையும் பெரியவங்களா ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே ஆகாது. கொஞ்சம் இந்த நஃப்ஸுடைய தீமைகளை சொல்றேன், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க, கொஞ்ச நேரம் தான் இன்ஷா அல்லாஹ். நஃப்ஸு நம்ம தன்னை தவிர வேற யாரையும் பெரியவங்களா ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே ஆகாது. எவ்வளவுதான் நமக்கு தெரியலனாலும் சரி, எவ்வளவுதான் நமக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் சரி, ஆனா நம்மளை விட பெரியவங்க ஒருத்தர் இருக்கலாம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு நஃப்ஸு அவ்வளவு சீக்கிரமா தயாராகிடாது. இரண்டாவது, பிறருக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கறதுன்னு சொன்னா அது இந்த நஃப்ஸுக்கு பிடிக்காது. நமக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நஃப்ஸு விரும்பும். தன்னை விட மற்றவங்களை பெரியவங்களா ஏத்துக்கிறதுக்கு தயார் கிடையாது. அதே போல பிறருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதை விட தன்னை பிறருக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நஃப்ஸிடத்தில் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? மூன்றாவது, நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும், பிறர் சொல்வதை தான் கேட்பதை விட தான் சொல்வதை பிறர் எல்லாரும் கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பான்மை நஃப்ஸிடத்திலே அதிகமாக இருக்கும். நான்காவதாக, இவர் எல்லோருடைய குறைகளையும் பார்ப்பார், பிறர் யாராவது தன் குறைகளை பார்த்து சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார். இந்த சபைக்கு இந்த நாலு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த நஃப்ஸு தன்னை தவிர வேற யாரையும் பெருசா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிடாது. இரண்டாவது, இந்த நஃப்ஸு பிறரை கண்ணியப்படுத்துவதை ஒத்துக்கொள்ளாது, அவ்வளவு சீக்கிரமா தன்னை எல்லாரும் கண்ணியப்படுத்தணும்னு விரும்பும். மூன்றாவது, இந்த நஃப்ஸு தான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும்னு விரும்பும், பிறர் சொல்றத தான் கேட்கணும்னு அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்காது. நான்காவது, பிறர் குறைகளை எல்லாம் பார்த்து அவர்களை திட்ட வேண்டும், ஏச வேண்டும், அவர்களை கரெக்ஷன் பண்ண வேண்டும் என்று நினைக்கும், ஆனால் தான் குறைய பார்க்கறத ஒத்துக்காது. பிறர் யாரும் தன் குறைய சொன்னாலும் எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லும். புரிஞ்சுங்களா இந்த நாலு விஷயம்? இந்த நாலு விஷயம் இருக்கின்றதே சகோதரிகளே, நஃப்ஸுடைய நோய்கள்ல ரொம்ப பெரிய நோய், கேன்சர் மாதிரி, எய்ட்ஸ் மாதிரி. இப்ப பாருங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக, எனது நண்பர்களிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நண்பர் எனது குறைகளை எனக்கு நேராக சொல்லி காட்டுபவர். ஆனா இன்றைக்கு நமக்கு அவர் தான் ரொம்ப பெரிய எதிரி. நமக்கு விரும்பாதவர் யாரு? நம்ம குறைகளை நமக்கு கண்ணுக்கு முன்னால் நேரடியாக, தம்பி உமர் ஷரீப் நீங்க இதை இப்படி செய்றீங்க, இப்படி செய்யாதீங்க, இது நல்லதில்லை என்று சொல்லி காட்டுபவரை இன்று மக்கள் எதிரியாக பாவிக்கிறார்கள். பொய் புகழ்ச்சியாக தன்னை தனக்கு முன்னால் புகழ்பவர்களை அவர் என் மேல ரொம்ப முகப்பத்து வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. நடக்குதுங்களா இல்லையா சகோதரிகளே? இந்த இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா மக்கள்கிட்ட? தனக்கு முன்னால் தன்னை புகழ்பவர்களே இவர் என் மேல ரொம்ப முகப்பத்து வச்சிருக்காருன்னு சொல்றோம், ஆனா தனது நமது குறைகளை நமக்கு முன்னால் சொல்பவர்களை, நம்மை திருத்தும் எண்ணத்தோடு நமக்கு சொல்பவர்களை, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, என்னை எப்போதும் குறை கண்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவர்கள் மீது பகைமையை, வெறுப்பை காட்டுகிறோம். இப்ப பாருங்க, எனவேதான் இந்த லப்து நஃப்ஸ் என்ற ஒரு அந்த கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு எப்படி வரும் என்றால், அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதை கொண்டும் பிறரை தனது சகோதர சகோதரியாக பார்ப்பதை கொண்டு வரும், அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பதை கொண்டு வரும். காலையில சுபுஹு தொழுகைக்கு பிறகு, அதே போல இரவுல இஷா தொழுகைக்கு பிறகு அல்லது மகரிப் தொழுகைக்கு பிறகு கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை முன்னோக்கி உட்கார்ந்து, யா அல்லாஹ், எனது உள்ளத்திலிருந்து முஸ்லிம்கள் மீதுள்ள குரோதத்தை, பகைமையை வெளியேற்றிவிடு என்று உங்க கல்புல நீங்க கையை வச்சு அப்படியே அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க. யா அல்லாஹ், இந்த நெஞ்சத்திலிருந்து முஸ்லிம்கள் மீது உண்டான பொறாமையை, என்னோடு சக பணி செய்யக்கூடியவர்கள் மீது உண்டான பொறாமையை, அவர்கள் மீது எனக்கு இருக்கின்ற தப்பான எண்ணங்களை எனது உள்ளத்திலிருந்து வெளியாக்கிவிடு, எனது உள்ளத்தை சுத்தப்படுத்தியா அல்லாஹ், மூமின்கள் மீது கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ் என்று துவா கேளுங்க. அதுக்கு பிறகு பாருங்க, எந்த முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களை பார்த்தால் உங்களுக்கு முஹப்பத் வரும். ஒரு சஹாபி முஸ்னத் அஹமதுடைய ரிவாயத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க சபையில, ரசூல்லாவை கூட பார்க்கல, அவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு பள்ளியில ரெண்டு கையை தொழுதுட்டு. மூணு நாள் வரும்பொழுது மூணு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டே இருந்தார்கள், இப்போ ஒரு சொர்க்கவாசி வரப்போறாருன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்தாரு. அடுத்த நாள் சொன்னாங்க, இப்போ ஒரு சொர்க்கவாசி வரப்போறாருன்னு அவர் தான் வந்தாரு. மூன்றாவது நாளும் சொன்னாங்க, இப்போ ஒரு சொர்க்கவாசி வரப்போறாங்கன்னு அவர் தான் வந்தாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அப்படி என்ன இவர் அமல் செய்கிறார்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு அவரோட மூணு நாள் தங்குறதுக்கு பர்மிஷன் வாங்கி மூணு நாள் தங்கி பார்த்தா, அவர் பெருசா ஒரு அமல் செய்யல, ஃபர்லான தொழுகைய தொழுகிறாரு அவ்வளவுதான். மூணாவது நாள் நாலாவது நாள் சரி நான் போறேன்னு சொல்லும்போது அந்த அன்சாரி தோழர் கேட்கிறாரு, உங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சா போறேங்கிறீங்களேன்னு சொல்லி, இல்ல இல்ல எனக்கு ஒரு வேலையும் கிடையாது, உன்னை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சொன்னாங்க, அதான் நீ எவ்வளவு அமல் செய்யலாம் அமல் செய்யறேன்னு பாக்குறதுக்காக வேண்டி வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அந்த சஹாபி கேக்குறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்லி காட்டுறாங்க. அப்படியா, இந்த அளவு நீ செய்தியை கொண்டு வந்ததற்கு பிறகு நான் என்னிடத்தில் இருக்கின்ற ஒரு காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் இரவுல தூங்கும்போது எல்லா முஸ்லிம்களையும் மன்னிச்சுட்டு யார் மேலையும் எந்த தப்பான எண்ணமும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாரையும் கொண்டு திருப்தி கொண்டவனாக நான் தூங்குகிறேன்னு சொன்னாங்க. சகோதரிகளை புரியுதுங்களா? கேட்டீங்களா? தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அழகா சோஃபால படுத்து தூங்குறாங்க. எனக்கு யார் மேலேயும் நான் கோபத்தை வச்சுக்கிறது இல்ல. யார் மேலேயாவது ஏதாவது பகல்ல எனக்கு அதிருப்தி ஏற்பட்டிருந்தாலும் நான் அவர்களை திருப்தி கொண்டு அவர்களை மன்னித்து விட்டு முஸ்லிம்களின் மீது கெட்டெண்ணம் இல்லாதவனாக தூங்குகிறேன்னு சொன்னாங்க. அப்ப அப்துல்லா இபின் அம்ர் இபின் ஆஸ் சொன்னாங்க, இந்த ஒரு தன்மைக்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லா மூலமா உங்களுக்கு இவ்வளவு பெரிய நற்செய்தியை சொல்லியிருக்கிறான். அப்ப சகோதரிகளே, இந்த வபத்து நஃப்ஸுனுடைய மிக முக்கியமான பார்ட் பகுதி இருக்கின்றது, பிறர் மீது நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவது, பிறரை மதிப்பது, பிறருடைய நிறையை பார்ப்பது, பிறருடைய பேச்சை கேட்டுக்கொள்வது. நாளுக்கு அப்படியே ஆப்போசிட், இந்த நாலு கெட்ட குணத்துக்கு அப்படியே ஆப்போசிட், அதான் வபத்து நஃப்ஸ். பிறர் நம்மை மதித்தாலும் மதிக்கவில்லை என்றாலும் அவரை நாம் மதிப்பது, பிறர் நம்மை கண்ணியப்படுத்தினாலும் கண்ணியப்படுத்தவில்லை என்றாலும் அவரை நாம் கண்ணியப்படுத்துவது, அவருக்கு நாம் மரியாதை கொடுப்பது, அவருடைய நிறைகளை பார்ப்பது, அவர்களுடைய நிறைகளை பார்ப்பது. அவர் நமக்கு ஏதாவது அட்வைஸ் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நான் அப்படி செய்யறேன், நான் இன்ஷா அல்லாஹ் அதை திருத்திக்கிறேன் என்று சொல்வது. இந்த நான்கு தன்மைகளை நீங்கள் அடைந்து விட்டால் பூமியிலே நீங்கள் நடமாடக்கூடிய ஒரு அவுளியா என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கெல்லாம் அவுளியா வாகனம் ஆசை இருக்கா இல்லையா? இந்த நாலு தன்மைகளை கொண்டு வாருங்கள், நீங்கள் எல்லாம் பெரிய அவுளியாவாக ஆகிவிடலாம், அவ்வளவு பெரிய அவுளியாவாக ஆகிவிடலாம். அதுக்காக வேண்டி ராத்திரில மணிக்கணக்கா தஹஜ்ஜத் தொழுகணுங்கிற அவசியம் கூட உங்களுக்கு இருக்காது. நாலு கெட்ட தன்மைகளை முதல்ல சொன்ன, அதுக்கு ஆப்போசிட்ல நாலு நல்ல தன்மைகளை இப்ப சொன்ன. ஒன்று, நாலு நல்ல தன்மைகள் என்ன? ஒன்று, பிறரை நீங்கள் உங்களை விட உயர்வாக மதியுங்கள். உங்களை விட பிறரை உயர்வாக மதியுங்கள். உங்களுக்கு பிறர் கண்ணியம் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள், அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள். அவர்கள் உங்களுடைய குறைகளை பற்றி பேசினாலும் நீங்கள் அவர்களுடைய நிறைகளை பற்றி பேசுங்கள். புரிகிறதா? அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சொன்னால், நசிகத்துவ அறிவுரையோ சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். புரிஞ்சுச்சுங்களா? திரும்ப சொல்லட்டுமா? இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் உங்களுடைய எந்த சகோதரிகளோடையாவது நீங்கள் பின்பற்றி பாருங்கள். அதற்கு பின்னால் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நட்பை, அந்த சகோதரத்துவத்தை, அந்த ஈமானுடைய சந்திப்பை நீங்கள் பாருங்கள். அல்லாஹுவால் அருளப்பட்ட ஒரு சந்திப்பாக இருக்கும். ஆகவே இந்த வபுத்து நஃப்ஸ், தனது நஃப்ஸை கட்டுப்படுத்துவது என்ற ஒரு பக்குவத்திற்கு நாம் வர வேண்டும். இந்த வபுத்து நஃப்ஸினுடைய இந்த நாலு பகுதிகளிலே ஒரு பகுதியை உங்களுக்கு சொன்னேன், இஹ்திராமுல் ஆகரீன், பிறரை கண்ணியப்படுத்துவது, பிறரை மதிப்பது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில், இந்த உம்மத்திலே ஒருவன் ஒரு உம்மத்தியாக இருக்க வேண்டும் என்றாலே அதற்கு சொன்னார்கள், மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா வலம் யுபஜ்ஜில் ஆலிமீனா ஃபலைஸ மின்னா. நமது பிள்ளைகளின் மீது இரக்கம் காட்டாமல், நமது பெரியவர்களை மதிக்காமல், நமது ஆலிம்களை கண்ணியப்படுத்தாமல் யார் இருக்கிறாரோ அவர் எங்களது உம்மத்தை சேர்ந்தவரே அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்களுடைய இந்த பணி அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அதற்கு நீங்கள் மறுமையிலே கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்றால், இந்த பணியை அல்லாஹ் உங்களிடமிருந்து பொருந்தி இதற்குரிய நன்மைகளை துன்யாவிலும் மறுமையிலும் நிரப்பமாக செழிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் கண்டிப்பாக இஹ்லாஸ் உடையவர்களாக இருக்க வேண்டும், நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ்விற்கு. மூன்றாவதாக, வப்து நஃப்ஸ், தனது நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடிவாளத்தை நஃப்ஸின் மீது விட்டுவிட்டால் கடிவாளத்தை தனது கையில் பிடிக்காமல் குதிரையின் மீது சவாரி செய்யக்கூடியவனை போன்ற உதாரணம்தான். அது என்ன செய்யும்? எங்கு வேணாலும் தலை தெரிக்க ஓடும். கடைசியிலே அழிவு யாருக்கு? ரெண்டு பேருக்கும். அந்த குதிரையில் சென்றவனுக்கும் குதிரைக்கும் தாறுமாறா ஓடும் போது அதுவும் காயப்படும், கீழே விழுகும், மேலே போறோம். அதே போலதான் நாம் நம்முடைய நஃப்ஸுடைய பேச்சுகளை எல்லாம் கேட்டு நஃப்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டால் பிறகு கெடுதி இருக்கிறது. நஃப்ஸும் சேர்ந்து நரகத்தில் எரியும், அதோட சேர்ந்து இந்த மனிதனும் எரிவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே இங்கே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை, இந்த லப்துன் நஃப்ஸ் என்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டை இழந்து ஈகோவிற்கு, பிரஸ்டீஜ் என்ற அந்த தற்பெருமையின் பிராபலத்திற்கு, அல்லது பிறரை ஏளனமாக பார்த்து, பிறருடைய உழைப்பை ஏளனமாக பார்த்து, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஒண்ணுமே செய்யறது கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே சரியா செய்யறதே கிடையாது என்பதாக பிறரை கேவலமாக மதித்து நன்மைகளையும் உங்களுடைய இந்த பணிகளையும் நீங்கள் நாசமாக்கிக் கொள்ளக்கூடாது சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸ் சுனன் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ ஷர்ரா அன் யஸ்தஹ்கிர அகாஹுல் முஸ்லிம், தனது மற்ற முஸ்லிமை ஒரு ஏளனமாக கேவலமாக அற்பமாக பார்ப்பதே இந்த மனிதனுடைய நாசத்திற்கு, தீமைக்கு, கெடுதிக்கு போதுமானது. எப்படி பிறரை மட்டமா பார்க்கிறது, பிறரை மட்டம் தட்டி பேசுறது, இதுவே ஒரு மனிதன் நாசமாகுவதற்கு போதுமானதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ முஸ்லீம்கள் தொழுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, எத்தனையோ நல்ல காரியத்தை செய்யறாங்க, ஆனா பிறரை பத்தி பேசும்போது எப்போதுமே மட்டம் தட்டி பேசுவாங்க, பிறரை பற்றி குறை பேசிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பிறருடைய குறைகளை விமர்சனம் செய்பவர்களுக்கும் பிறரை பற்றி புறம் பேசுபவர்களுக்கும் கேடே உண்டாகட்டும். வயலுள்ளி குள்ளி ஹுமசதில்லுமசா, எந்த விதமான மார்க்க நன்மையும் இல்லாமல் தன்னை உயர்வாக காட்டுவதற்காக, தன்னை பெரிதுபடுத்துவதற்காக பிறரை மட்டமாக பேசுவது, பிறரை கேவலமாக பேசுவது, பிறருடைய குறைகளை விமர்சனம் செய்வது, இல்லாத குறைகளையும் இருக்கின்ற குறைகளையும் அவர்கள் மீது அவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டிருப்பது. ஹதீசுடைய கலையில ஹதீஸ் அறிவிப்பாளருடைய நம்பகத்தன்மைக்காக வேண்டி மட்டும்தான் நபித்தோழர்களோ பின்னால் வந்த தாபியீன்களோ அவரிடமிருந்து ஹதீஸை எடுக்காதீர்கள், அவர் பொய் பேசுவதை பார்த்தேன், அவரிடமிருந்து ஹதீஸை எடுக்காதீர்கள், மார்க்க ஒழுக்கங்கள் அவரிடத்திலே இல்லை, இதை நான் பார்த்தேன், இவ்வளவுதான் சொல்வாங்க. இதுக்கு மேல பற்றி அவர்களை பற்றி பேச மாட்டார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது பாருங்கள், ஒரு சகோதரன் ஒரு சகோதரனை பற்றி, ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை பற்றி, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பற்றி எவ்வளவு விதமான அந்த தவறான பேச்சுகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஆளாகி தனது நன்மைகளை அவள் இழந்து விடுகிறாள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா தஜஸ்ஸு வலா தஹஸ்ஸு, பிறருடைய குறைகளை தேடாதீர்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி நீ புறம் பேசாதீர்கள். தனது சகோதரன் உயிராக இருக்கும், தனது இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு யாராவது விரும்புவீர்களா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு பெண்கள் நோன்பு வைத்தார்கள், வாந்தி எடுத்தார்கள், சொன்னார்கள், இவர்கள் புறம் பேசி இருக்கிறார்கள், இவர்களுடைய வாந்தியிலே மனிதர்களுடைய மாமிசத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். யா அல்லாஹ். எனவே இமாம் இப்னு ஹசம் போன்ற பெரும்பெரும் அறிஞர்கள் சொல்கிறார்கள், புறம் பேசுவதால் நோன்பே முறிந்துவிடும் என்பதாக. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்களுடைய இந்த பணி ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய பணியாகவும், உங்களுடைய குடும்பச்சுமைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்து, ஒரு உற்சாகத்தை கொடுத்து, உங்களுடைய அத்தனை உடல் பலவீனங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு புதிய உடல் உற்சாகத்தையும் மன உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வகுப்புகளாக, அந்த கல்வி கூடங்களாக, கல்வி வகுப்புகளாக நீங்கள் இதை ஆக்க வேண்டும் என்றால் நான் சொன்ன இந்த அறிவுரைகளை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் எந்த ஒரு நன்மைக்காக, எந்த ஒரு மறுமையின் கூலிக்காக நமது மார்க்கத்திற்கு பணி செய்து மனதை மகிழ்ச்சியாக்குவோம் என்பதற்காக நீங்கள் இங்கு வந்தீர்களோ, இந்த வகுப்பே உங்களுடைய மன உளைச்சலுக்கு காரணமாகிவிடும். இந்த வகுப்பே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தன்மைகளை நாம் இழந்து விட்டால் இதுவே ஒருவன் நரகம் செல்வதற்கும் காரணமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா. ஆகவே இந்த வகுப்பை கொண்டு சொர்க்கத்தை தேடுங்கள், நரகத்தை தேடிவிடாதீர்கள். இந்த வகுப்பை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுங்கள், அல்லாஹ்வுடைய வெறுப்பை தேடிவிடாதீர்கள். இந்த வகுப்பை கொண்டு உங்களுக்கு மத்தியில் உள்ள சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்குரிய முயற்சி செய்யுங்கள். இந்த வகுப்பின் மூலமாக உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரத்துவமோ, இஸ்லாமிய பண்பாடோ, இஸ்லாமிய நட்போ சீர்குலைந்து ஒருவர் மற்றவர்களுக்கு எதிரியாகிவிடக்கூடிய அளவிற்கு, ஒருவர் மற்றவரின் மீது தப்பான எண்ணம் கொள்ளக்கூடிய அளவிற்கு, ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசக்கூடிய அளவிற்கு, ஒருவர் மற்றவரை பார்த்து முகம் திருப்பக்கூடிய அளவிற்கு ஆகிவிட வேண்டாம். அப்படி ஒரு நிலைமைக்கு வருகிறது என்று சொன்னால் அதைவிட நீங்கள் வகுப்பை நடத்தாமல் நீங்கள் சகோதரிகளாக நட்பாக இருந்து விடுவதே மேல். ஏனென்றால் தன்னை அழிவிலே தள்ளிக்கொண்டு பிறருக்கு நன்மையை ஏவும்படி அல்லாஹ்வும் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. உங்களுடைய மார்க்கப்பற்று பலவீனமாகி, உங்களுடைய சகோதரத்துவம் பலவீனமாகி நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு என்ன படித்துக் கொடுக்க போகிறீர்கள்? இந்த பிள்ளைகள் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த குணங்கள், உங்களுடைய வெளிப்பாடுகளை கொண்டு அவர்கள் அப்படியே பிரதிபலிப்பார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த ஒரு கல்வி ஸ்தாபனம், இதன் மூலமாக இன்னும் பல கல்வி கூடங்கள் இந்த மஸ்கத்திலே, உமானிலே உங்கள் மூலமாக உருவாகி நீங்கள் ஒரு முன்மாதிரி ஆசிரியர்களாக, முன்மாதிரி நடத்துனர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நானும் துவா கேட்கிறேன், நீங்களும் துவா கேளுங்கள். நான் சொன்ன இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் சிந்தித்து யோசித்து ஆராய்ந்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், சொல்லப்பட்ட இந்த நல்ல விஷயங்களின்படி நான் செயல்படுவதற்கு எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நானும் உங்களுக்காக கேட்கிறேன். அல்லாஹு தஆலா நமக்கு இறையச்சத்தை கொடுப்பானாக. அதன் மூலம் பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமக்கு மன உறுதியை கொடுப்பானாக. அதன் மூலம் துன்யாவுடைய சோதனைகளை இலகுவாக்கி கொடுப்பானாக. நல்ல அமல்களை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. அதன் மூலம் சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.